الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإن تعدوا نعمة الله لا تحصوها. وقال الله تعالى أيضا: والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين، او كما قال عليه الصلاه والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு உயர்தரமான நோக்கத்தில் அவனுடைய மாளிகையில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு பேசுறதுக்கு அல்லாஹ் எங்க கொஞ்சம் பேருக்கு நசீபாக இருக்கிறான். இதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நன்மத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நன்மத்தை சஹாபாக்கள், நபிமார்கள், சஹாபா பெண்மணிகள் இந்த அமைப்பில் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய நன்மத்தை நாம் அவனுடைய இஸ்லாத்தை வளர்க்கும் விடயத்தில் நாம் பாவிக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு எவ்வாறான கண்ணியத்தை, அந்தஸ்தை தருவான் என்பதை நாம் இந்த பயான நிமிஷா அல்லாஹ் தற்று விளங்கும் நிமிஷா. அன்பான தாய்மார்கள், சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆரம்பமாக இந்த மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய மகனை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறிக்கொண்டே இருக்கிறார். நாம் ஆதமுடைய மகனை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். உலகத்தில் பிரமாண்டமான வஸ்துகள் இருக்கலாம், அது தரையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது கடலில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எவ்வளவு பிரமாண்டமான வஸ்துக்கள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த மனிதனைத்தான் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் பொதுப்படையாக மனிதனை கண்ணியப்படுத்திவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாகிய எங்களை அல்லாஹ் இரண்டாவதாக கண்ணியப்படுத்துகிறார். உலகத்தில் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள்.
ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சிறந்தவர் உம்மத் என்பதாக அல்லாஹ் எங்களை அணிவகுத்து கூறுகிறான். அல்லாஹ் இனம் காட்டி தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட உம்மத்தில் நீங்கள் சிறந்தவர்கள். உலகத்துக்கு அனுப்பப்பட்டு எத்தனையோ உம்மத்துகளில் நீங்கள் சிறந்தவர்கள். உலகத்துக்கு அனுப்பப்பட்டு எத்தனையோ சமுதாயத்தில் எத்தனையோ கூட்டத்தில் நீங்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ் உங்களை பார்த்து சிறந்தவர்கள் என்று கூறுகிறான். அன்பான தாய்மார்கள் சகோதரிகள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை சிறந்தவர்கள் என்று எதை வைத்து கூறுகிறான்? உலகத்தில் நான் ஒரு முஸ்லீமாக பிறந்திருக்கிறேன், இதனால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கிடைக்குமா? இல்லை, அப்படி கிடைக்கும். உலகத்தில் நான் ஒரு முஸ்லீமாக உலகத்தில் வாழ வேண்டும், எப்போது குர்ஆன் ஹதீஸ் சொன்ன பிரகாரம் நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேனோ அப்போதுதான் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நியமத்து ஏராளமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாம் எம்முடைய பேச்சு திறனை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத். அழகான முறையில் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய நியமத். அழகான முறையில் சிந்திக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஒரு நியமத். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நியமத்துகளை விளங்கி நீங்க உலகத்தில் வாழ்வீர்கள் என்று சொன்னான். என்னுடைய நியமத்தை விளங்கி இந்த உலகத்தில் நீங்கள் செயற்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களை கண்ணியப்படுத்த நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாரு அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாறிவிட்டார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நேசர்களாகிய அந்த மனிதர்களை, அல்லாஹ்வுடைய நேசர்களாகிய அவர்களை, அவர்களுக்கு பயமும் ஏற்படாது கவலையும் ஏற்படாது. அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை, சந்தோஷம் மாத்திரமே தான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சஹாபாக்கள் நிறைய விஷயங்களை உலகத்தில் அடைந்து கொண்டார்கள், அதில் சந்தேகம் இல்லை. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸில் குதிசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், ஏ மனிதனே, ஏ அடியார்களே, நீங்கள் அனைவர்களும் பசியோடு இருந்தீர்கள், உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவன் நான். நாம் அனைவர்களும் உலகத்தில் பசியோடு இருந்தோம், நாம் அனைவரும் உலகத்தில் பசியோடு இருந்தோம், எங்களுக்கு உணவளித்தவன் அல்லாஹ். அதை அல்லாஹ் ஹதீஸில் குதித்தே தெளிவுபடுத்துகிறான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், ஏ அடியானே, நீ தாகித்தவனாக உலகத்தில் வாழ்ந்தாய், உனக்கு தண்ணீர் கொடுத்தவன், உனக்கு குடிக்க கொடுத்தவன் நான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், ஏ அடியானே, நீ நிர்வாணமாக உலகத்தில் இருந்தாய், நீ நிர்வாணமாக இருந்தாய், உனக்கு ஆடை அணிவித்தவன் நான். அல்லாஹ் சொல்கிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், நீ இரவு பகலாக பாவத்திலே மூழ்கி இருந்தாய், இரவு பகலாக பாவத்திலே மூழ்கி இருந்தாய், பிறகு என்னிடம் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்திருவாயாக என்று கேட்ட நேரத்தில் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சேன், உன்னுடைய பாவத்தை நான் பொறுப்படுத்தி பார்க்கவில்லை, அதை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயம், முழு ஜின்வர்க்கங்கள் அனைத்தும், மரணித்தவர்கள், கயாமத் நாள் உலகத்தில் வாழக்கூடியவர்கள், உலகத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் ஒரு தக்வாவுடைய மனிதனாக ஆயினாலும், எப்படி உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எதிர்காலத்தில் வாழக்கூடியவர்கள் வாழப்போகிறவர்கள் ஜின் வர்க்கம் மனித வர்க்கம் அனைவர்களும் ஒரு தக்வாவுடையவர்களாயிட்டார்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ஹசானாவுல அணு அளவாவது கூட போறதும் இல்லை, என்னுடைய ஹசானாவுல அணு அளவாலும் கூட போறதும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்வர்க்கம் மனித வர்க்கம் மரணித்தவர்கள் கயாமத் நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் அனைவர்களும் ஒரு மோசமான மனிதனாக மாறினாலும் என்னுடைய ஹசானாவுல அணு அளவாவது குறைய போறதும் இல்லை. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அணு அளவு அமலாக இருந்தாலும் நாம் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இரண்டு ரகாத் நஃபில் தொழுகிறோம், என்னுடைய எங்களுடைய கணவன்மாரோடு நல்ல முறையில் நடக்கிறோம், மனைவிமாரோடு நல்ல முறையில் நடக்கிறோம், பிள்ளைகளை அழகான முறையில் வளர்க்கிறோம், இதனால அல்லாஹ்வுடைய ஹசானாவுல எந்த ஒன்று கூட போறதும் இல்லை. அதே போல நேர்மாற்றமாக நாம் உலகத்தில் பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம், மதுபானத்திலே மூழ்கி இருக்கிறோம், விபச்சாரத்திலே மூழ்கி இருக்கிறோம், எம்முடைய கணவனுக்கு மாறு செய்கிறோம், எம்முடைய தாய் தந்தைக்கு மாறு செய்கிறோம், எம்முடைய பிள்ளைகளுக்கு மாறு செய்கிறோம். அப்படி நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹசானாவுல எதுவுமே குறைய போறதும் இல்லை. அன்பான தாய்மார்கள் சகோதரிகள், அல்லாஹ்வின் செல்லவியார்களே, முழு விடயத்தையும் தந்தவன் அல்லாஹ். நாம் நேர்மச்சென்று சொல்கிறோம், நாம் சொல்கிறோம், என்னுடைய வீடு, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய காணி என்று நாம் உலகத்தில் பேசுகிறோமே, அன்பான தாய்மார்களே சகோதரிகள் அல்லாஹ்வின் நெகடியார்களே, அது எம்முடையதல்ல, அது எங்களுடையதல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இதை நான் உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறேன், உங்களுடைய கணவனா, உங்களுடைய பிள்ளைகளா, காணியா, வளவா, சொத்தா, அனைத்தையும் நான் உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறேன், இது என்னுடைய ஒரு நியமன், அதை நீ உலகத்தில் விளங்கி அமல் செய்ய வேண்டும், உலகத்தில் அதை நீனுடைய விஷயத்தில் செலவழிக்க வேண்டும், இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறான், உலகத்தில் அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்தவர்கள். ஏன் முதலாளாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான காரியத்தை ஏவிக்கொள்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் நன்மையான காரியத்தை ஏவிக்கொள்கிறீர்கள், இதனால் நீங்கள் சிறந்தவர்கள். ஒருவருக்கொருவர் பாவமான விடயத்தை தவிர்த்து கொள்கிறீர்கள், இதனால் நீங்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொள்கிறீர்கள், இதனால் நீங்கள் சிறந்தவர்கள். அன்பான தாய்மார்கள் சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் நிறைய நிர்மத்தலை எங்களுக்கு தந்திருக்கிறார், அதிகமான நிர்மத்தலை அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறார். இந்த நிர்மத்தை நாம் இந்த உலகத்தில் விளங்கி நாம் செயற்பட வேண்டும், இந்த இஸ்லாத்தை பரப்புவதில், இஸ்லாத்தை மேலோங்க செய்வதில் நாம் இந்த நிர்மத்தை நாம் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு கொடுத்த நிர்மத்துகளை நீங்கள் நன்றியோடு நடப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கணவனை தந்திருக்கிறோம், உங்களுக்கு ஒரு அழகான கணவனை தந்திருக்கிறோம், அல்லது உங்களுக்கு அழகான பிள்ளைகளை தந்திருக்கிறோம், அல்லது உங்களுக்கு நிறைய சொத்துக்களை தந்திருக்கிறோம், நிறைய செல்வங்களை தந்திருக்கிறோம். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் மூலமாக நீங்கள் என்னை நன்றி செலுத்தினால், எனக்கு நன்றியோடு நடந்து கொண்டால், நான் என்ன தெரியுமா செய்வேன், நான் உங்களுக்கு அதிகப்படுத்துதல். அன்பான தாய்மார்களே சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒரு திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு ஒரு கணவன் இருக்கிறாரு, அவருடைய கடமைகளை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நான் வாழ்ந்து காட்டினால் அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக தருவான். அல்லாஹ் எங்களுக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான், இதன் மூலமாக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் அந்த குழந்தைகளை இது கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றுவான். சந்தேகமில்லை, அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். நன்றியோடு நடத்துறீங்களா, உங்களுக்கு நாம் அதிகப்படுத்தி தருவோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், சொத்து செல்வங்களை உங்களுக்கு தந்திருக்கிறோம். அழகான முறையில் சொத்து செல்வங்களை அல்லாஹ் அள்ளி தந்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடப்பீர்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில அந்த சொத்து செல்வங்களை செலவழிப்பீர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்கிறான், லஅஸீதன்னகும், நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உமக்கு நாம் திரும்ப திரும்ப மீட்டி மீட்டி அதிகப்படுத்தி தருவோம். அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்தினார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எம்முடைய கணவன் ஒரு விடயத்தை தருகிறேன் என்று வாக்களிக்கிறார், நம்புகிறோம். உலகத்திய ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்கிறார், நம்புகிறோம். எம்முடைய மகன் ஒரு விடயத்தை சொல்கிறார், நம்புகிறோம். பள்ளி நிர்வாகம் ஒரு விடயத்தை சொல்கிறது, நம்புகிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு கொடுத்த நியமத்தை விளங்கி நீங்கள் செயற்படுவீர்கள் என்று சொன்னான். நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்குவேன். பிள்ளைகளை கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவேன். சொத்து செல்வங்கள் உள்ள பரக்கத்தை உண்டாக்குவேன். உடல் ஆரோக்கியத்தை தருவேன். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் இதை அடைந்து கொண்டார்கள். சஹாபா பெண்மணிகள் அடைந்து கொண்டார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால அவர்கள் நபி அவர்களுடைய கழுத்தை வெட்டுவதாக வாளை ஏந்தினார்கள். நபி அவர்களுடைய கழுத்தை வெட்டுவதற்காக வேண்டி வாளை ஏந்தினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பேச படிக்க தெரியாதவர்கள். அவர்களுக்கு ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஆறு என்ன தெரியாது, படிப்பறிவு இல்லாதவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்று சொன்னார். உலகத்தில் மூன்றில் ரெண்டு பகுதியை ஆட்சி செய்தார்கள். உலகத்தில் மூன்றில் ரெண்டு பகுதியை ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் எப்படி கொடுத்தான், இந்த இஸ்லாத்துக்கு அவர்கள் தன்னுடைய நியமத்தை நடத்தினார்கள், தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களை சிறப்பாக்கினான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆரம்பமாக சில உலமாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில தன்மைகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்திய கூடிய அமைப்பை உலமாக்கள் கிதாபுகளில் சொல்லியிருக்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திற்கு நாம் தியாகம் செய்ய அனுப்பப்பட்டவர்கள். நாம் உலகத்திற்கு தியாகத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள். எங்களுக்கு அல்லாஹ் பல நியமங்களை தந்திருக்கிறான். நாம் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம் போன்று நாம் இந்த உலகத்தில் செய்வோம் என்று சொன்னார். நிச்சயமா அல்லாஹ் அந்த சஹாபாக்களை கண்ணியப்படுத்தியவாறு அல்லாஹ் எங்களையும் கண்ணியப்படுத்துவார். இந்த அளவு கண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலுஹன், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குதே. அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதாக இருந்தால் நம்முடைய ரத்தத்தை ஓட்ட வேண்டும், நம்முடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த சஹாபாக்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதிகமான சஹாபாக்கள் அவர்களுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். அல்லாஹ் புகழப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள். சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், சொர்க்கவாதிகளே உங்களை நான் பொருத்திக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான். சொர்க்கவாதிகளுக்கு கடைசியாகத்தான் அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பொருத்திக் கொள்வான். என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதாக சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு பின்னால்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். நாம் உதாரணமாக இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாதியாக இருந்தால் நாம் சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டோம், சொர்க்கத்துக்கு நுழைந்ததற்கு பின்னால அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அதற்கு பின்னால்தான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சஹாபாக்களை பொருத்திக் கொண்டான், அவர்கள் தியாகம் செய்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சிறப்பாக்கினான், பல விஷயங்களை கொண்டு சிறப்பாக்கினான். முதலாவதாக உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் ஆரம்பமாக அமீருல் முஃமினீன் என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டது. ஆரம்பமாக அமீருல் முஃமினீன் என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவதாக உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பல குர்ஆன் ஆயத்துகளை இறக்கி வைத்தான், அதில் ஒன்றுதான் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் ஒன்றுதான் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண்கள் அனைவர்களும் முகத்தை மறைக்க வேண்டும், ஹிஜாப் உடுக்க வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்கினார். முதலாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், அமீருல் முஃமினீன் என்ற பட்டப்பெயர் சூட்டினார். இரண்டாவதாக அவர்களுடைய விஷயத்தில், அவர்களுடைய அபிப்பிராயத்தில் பல குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதில் முதலாவது ஹிஜாபுடைய ஆயத்து, பெண்கள் முகம் மூடி அணிய வேண்டும், பெண்கள் முழு உடம்பை மறைக்க வேண்டும் என்ற ஒரு கவலை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்துச்சு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிமார் உம்மஹாத்துல் முஃமினீன் இவர்கள் இரவு நேரம் வெளிவாசல் வெளி தேவைக்காக வேண்டி தூர பகுதிக்கு போகிறார்களே, யார சொல்லுவா, இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்கலாமே, இவர்களுடைய முகத்தை மறைக்கலாமே என்று நபி அவர்களை பார்த்து ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால்தான் நபி அவர்கள் அதை மார்க்கமாக மக்களுக்கு சொல்வார்கள். இந்த கவலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. ஏன்? அந்த நேரத்தில் அந்த சஹாபா பெண்மணிகளுக்கு இப்போது போய், அதாவது எங்களை காலத்தில் போல பாத்ரூம் வசதிகள் டொய்லெட் வசதிகள் இருக்கல, அவர்கள் என்ன செய்வார்கள், நபிமார்களும் நபி அவர்களுடைய மனைவிமார் தூர பகுதிகளுக்கு உம்மு மிஸ்தஹ் என்ற அந்த வயோதிச சஹாபி பெண்ணோடு தான் போவார்கள். போய் வெளி சேவைகளை முடித்துக் கொண்டு வருவார் இரவில் மாத்திரம். இது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? பெண்கள் இப்படி போய்வார்கள் விருப்பம் இல்லை அவர்களுக்கு. அல்லாஹ் அவர்களுடைய அபிப்பிராய பிரகாரம் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினார். இஸ்லாத்துக்கு முன்னால அவர்களை போன்று ஒரு மோசமான ஒருவர் இல்லை. அந்த மக்காவில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று ஒரு மோசமானவர் இல்லை. அவர்களுடைய சிறு குழந்தையை தன்னுடைய கையால் புதைத்தவர்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்திற்கு முன்னால் ஒரு அமைப்பு இருந்தது. அதாவது பெண் பிள்ளை கிடைத்து விட்டால் அந்த பெண் பிள்ளைகளை என்ன செய்வார்கள், அப்படியே குழி தோண்டி புதைப்பார்கள். ஒரு குழியோண்டு தோண்டி அப்படியே புதைப்பார்கள்.
இதா புஷ்ரா அஹதுக்கும் பில் உன்ஸா வல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது அந்த அய்யாமுல் ஜாஹிலியா காலத்தில் அந்த நபி அவர்கள் மக்காவுக்கு வாரதுக்கு முன்னாலே அந்த மடமையின் காலத்தில் ஒரு பெண்ணை கிடைத்து விட்டால், ஒரு பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் அப்படியே கருத்துவிடும்.
முஸ்வத்தன் வஹுவ கலீம், அவர் கோபத்தால அப்படி அவருடைய முகம் அப்படியே கருத்து விடும்.
அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு குழி தோண்டுறாங்க. ஏன்? அந்த இஸ்லாத்துக்கு முன்னால அந்த பெண் குழந்தையை புதைப்பதற்காக.
இவர்கள் குழியை தோண்டக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தாடியில் அதாவது மண்பட்டு விட்டது.
இவர் குழியை தோன்றாரு, அப்படியே மண்பட்டு.
அந்த பெண் குழந்தை பார்க்கிறாள், என்னுடைய தந்தையுடைய தாடியில் மண்பட்டு விட்டது என்று கையால் தட்டி விடுகிறாள் அந்த பெண் குழந்தை. அதையும் பாராமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்திற்கு முன்னால அந்த குழந்தை அப்படியே போட்டு புதைத்து விடுகிறார்.
இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால அந்த சம்பவத்தை நினைத்து நினைத்து அழுவார்கள். மாலை மாலையாக கண்ணீர் வடிப்பார்கள்.
என்னுடைய குழந்தை இவ்வாறு செய்துவிட்டதற்கு பின்னாலேயும் நான் அந்த குழந்தையை இரக்கம் இல்லாமல் புதைத்து விட்டேனே என்று சஹாபாக்களுக்கு சொல்லி சொல்லி அழுவார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அன்பானவர்களே, இஸ்லாத்துக்கு பின்னால்தான் அவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள்.
முதலாவதாக அல்லாஹ் இஸ்லாத்துக்கு பின்னால் முதலாவதாக கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அமீருல் முஃமினீன் என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு.
இரண்டாவது விஷயம், உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய அபிப்பிராயம் பிரகாரம் அல்லாஹ் பல குர்ஆன் ஆயத்துக்களை இறக்கினான். முதலாவதாக அல்லாஹ் இறக்கி வைத்தான் ஹிஜாபுடைய ஆயத்து, முகத்தை பெண்கள் முகமறைக்க வேண்டும் என்ற ஆயத்தை இறக்கி வைத்தான்.
இரண்டாவதாக மதுபானம் ஹராம் என்ற ஆயத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த அபிப்பிராயம் பிரகாரம் இறக்கி வைத்தான். இன்னும் பல ஆயத்துக்களை அல்லாஹ் அவர்களுடைய அபிப்பிராயம் பிரகாரம் இறக்கி வைத்தான்.
மூணாவதாக உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் பலமானது.
அவர்கள் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் உறுதியானது.
அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வாரதுக்கு முன்னதாக அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், இரண்டு உமர்கள் ஒரு உமருக்கு ஹிதாயத் நசீபாக்கிடுவாயாக, இரண்டு உமர்கள் ஒரு உமருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. ஏன்? அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு ஜஹலுக்கும் உமர் என்று சொல்வார்கள். அபு ஜஹலும் உமர் என்று சொல்வார்கள். அடுத்ததாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் என்று சொல்வார்கள். ரெண்டு பேரும் பயங்கரமான ஆட்கள், ரெண்டு பேரும் வீரமானவர்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவர்கள் துஆ செய்தார்கள், இந்த இரண்டு உமர்களில் ஒரு உமருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துடுவாயாக. நபி அவர்களின் துஆ கபூல் செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தார். இவர்கள் மூலமாக இஸ்லாம் உறுதியானது. நாலாவது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அம்சம் தான் இவர்களுக்கு ஷைத்தான் பயம். இவர்கள் ஒரு பாதையோரமாக வந்தார்கள் என்று சொன்னார், மற்ற பாதையோரமாக ஷைத்தான் விரண்டோடி விடுவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றாலே ஷைத்தானுக்கு ஒரு பயம் இருந்தது. அன்பான தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்லக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள். அன்பான தாய்மார்கள், சகோதரிகளே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் பார்த்து சொன்னார்கள், உமர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள். அன்பான தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் வாழ்க்கை அர்ப்பணம் செய்தார்கள், உலகத்திலே சொர்க்கத்தை நன்மாராயமாக பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அந்த இஸ்லாத்துக்கு செய்த பணியின் காரணமாக பல விஷயங்களை தனி மனிதராக உலகத்திற்கு ஏற்படுத்தினார்கள். பல விடயங்களை உலகத்தில் தனி மனிதராக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செயற்படுத்தினார்கள். உலமாக்கள் அதையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தில் செய்த ஆரம்ப வேலை மஸ்ஜித் நபவியை, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் நபவியை அவர்கள் புனர்நிர்மாணம் செய்தார்கள், திரும்ப திருத்தி கட்டினார்கள். இரண்டாவது உலமாக்கள் சொல்கிறார்கள், தராவீஹ் 20 ரகாத்தாக ஜமாத்தாக சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கினார்கள். 20 ரகாத்துகள் தராவீஹ் பள்ளியில் சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கினவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவதாக உலமாக்கள் சொல்கிறார்கள், யஹூதிகளை ஹிஜாஸிலிருந்து ஷாமுக்கு விரட்டி அடித்தார்கள். எந்த யஹூதிக்கும் ஹிஜாஸில் இருக்க அனுமதி இல்லை, தனி மனிதராக விரட்டி அடித்தார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல சஹாபாக்களை எடுத்துக்கொண்டு உதாரணமாக ஒரு 300-400 சஹாபாக்கள் சொல்லலாம், முழு யஹூதியரையும் விரட்டி அடித்தார்கள். ஏன்? இஸ்லாத்துக்கு அவர்கள் தியாகம் செய்தார்கள், அவர்களை அர்ப்பணம் செய்தார்கள், அவர்களுடைய நியமத்தை விளங்கி உலகத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை பலப்படுத்தினான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கிறோம், முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வல்லரசு நாடுகள் நிரம்பி காணப்படுகிறது. சவுதி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல ஈராக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈரானை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இடத்திலையும் வல்லரசு நாடாக சொத்து செல்வங்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது, ஆயுத பலமும் இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் இன்று கோழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லீம்கள் இன்று கோழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யஹூதிகள் என்றாலே பயம், நசாராக என்றால் பயம், சிங்களவர்கள் என்றால் பயம். ஏன்? நாம் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஆக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காமல் வழித்தவர்களுக்கு நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு மத்தியில் கோழைத்தனம் உண்டாகும். என்னுடைய கட்டளைகளை, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு மத்தியில் கோழைத்தனம் ஏற்பட்டுவிடும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற இடங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று யஹூதிகளுக்கு கோழைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அந்த சஹாபாக்கள் செய்த அர்ப்பணம் எம்மிடத்தில் இல்லை. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிரு சஹாபாக்களை வைத்துக் கொண்டு யஹூதிகளை ஹிஜாஸிலிருந்து ஷாமுக்கு விரட்டி அடித்தார்கள். அன்பான தாய்மார்கள், சகோதரிகளே, இது சிறிய கஷ்டமான ஒரு வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியை கண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவியா இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய வேலைகளை செய்தால், நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் வாழ்ந்தால் நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களோடு இருப்பேன். அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆதானி வலியன் ஃபகத் ஆதந்து பில் ஹர்ப். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நேசர்களோடு யார் யுத்தம் செய்கிறார்களோ, என்னுடைய நேசர்களோடு யார் யுத்தம் செய்கிறார்களோ, ஃபகத் ஆதந்து பில் ஹர்ப், நான் அந்த மனிதர்களோடு யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஹதீஸில் குதிசியில அல்லாஹ் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நேசர்களோடு, என்னை அன்பு வைத்தவர்களோடு யார் இந்த உலகத்தில் யுத்தம் செய்கிறார்களோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன். ஃபக்கத் என்ற வார்த்தை இருக்கிறேன். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த ஃபக்கத் என்ற வார்த்தை நிச்சயமாக சத்தியமாக திடனாக நான் அவர்களோடு யுத்த பிரகடனம் செய்வேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நாம் அல்லாஹ் சொன்ன பிரகாரம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு விஷயங்களை செய்தார் உலகத்தில், நான்காவதாக சொல்கிறார் உலமாக்கள், அவர்கள் தான் நபி அவர்களுடைய அந்த ஹிஜ்ரி கலண்டர், ஹிஜ்ரியுடைய அந்த ஆண்டை அறிமுகப்படுத்தியவர்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி அந்த கலண்டருடைய அமைப்பை உருவாக்கினவர்கள். ஆரம்பமாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வேற யாரும் உருவாக்கல. எங்களுக்கு இன்றைக்கு பிற எத்தனை கேட்ட தெரியாமல் இருக்கும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சஹாபாக்களை போல் நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அஞ்சாவதாக உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அல்ல, கயாமத் நாள் வரைக்கும் பல வேலைகளை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் இதுவரைக்கும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐந்தாவதாக அவர்கள் செய்தார்கள், அதாவது ஆரம்பமாக பள்ளியில் கயாமுல்லையில் சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கினவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பான தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. ஆறாவதாக சொல்கிறார்கள், உலகத்தில் ஒருவன் மதுபானம் அருந்துவிட்டால் அவனுக்கு 80 கசையடி அளிக்க வேண்டும் என்ற சட்டத்தை அமுல்படுத்தியவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏழாவதாக சொல்கிறார்கள், ஆரம்பமாக கூட்டு ஜகாத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒன்பதாவதாக சொல்கிறார்கள், தபால் மூலமாக கடிதம் அனுப்புவது, இந்த அமைப்பை ஆரம்பமாக உருவாக்கியவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒன்பதாவதாக சொல்கிறார்கள், ஆரம்பமாக இஸ்லாத்தில் ராணுவம் என்ற அமைப்பை உருவாக்கினவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபாக்கள் நிறைய தியாகங்கள் செய்தார்கள். உள்ள உலகத்தில் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், எங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறான். நாம் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இந்த நியமச்சலை விளங்கி இந்த நாம் உலகத்தில் செயற்படுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய எண்ணங்களை, எம்முடைய துவாக்களை, எம்முடைய நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான், சந்தேகமில்லை. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நியமத்தை நீங்கள் கணக்கிடுவீர்கள் என்று சொன்னால் உங்களால் மட்டிட முடியாது. அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் கணக்கிடுவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் கணக்கிடுவீர்கள் என்று சொன்னால் உங்களால் அதை மட்டிட முடியாது. அல்லாஹ் நிறைய நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய நியமத் இழந்து விட்டால், ஒரு மனிதனுக்கு கண் பார்வை இல்லாவிட்டால் அவனுக்கு தெரியும் அந்த அருமை, கண் பார்வையுடைய அருமை அவனுக்கு தான் தெரியும். கதிரோ நிஹமதி பாதர் தவாலியா என்று சொல்வார்கள், ஒரு நிஹமத் எங்களை விட்டும் இழந்து விட்டால் தான் எங்களுக்கு அந்த அருமை, அதனுடைய பாரதூரம் எங்களுக்கு விளங்கும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நிறைய நியமத்தில் இழந்து விட்டோம், நிறைய நியமத்தில் இழந்து விட்டோம். கொடுத்த உலக அமைப்புக்கு, உலக ஆசைக்கு நாங்கள் இணங்கி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சீரழித்துக் கொண்டோம். அந்த நியமத்தை இழந்து விட்டோம். உலக ஆசைக்காக வேண்டி சொத்து செல்வங்களை ஆசை வைத்து அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை மறந்து விட்டோம். உலக ஆசைக்காக வேண்டி எம்முடைய பிள்ளைகளுடைய கடமைகளை செய்ய நாம் மறந்து விட்டோம். கணவனுடைய அந்த ஆசைகளை, கணவனுடைய தேவைகளை உலக ஆசைக்காக வேண்டி நாம் மறந்து விட்டோம். இப்படி நாம் அதிகமான இஸ்லாத்துடைய விஷயங்களை நாம் மறந்து விட்டோம். எம்முடைய கணவன் ஒரு ஹராமான தொழிலை செய்கிறான், அதை நாம் தடுக்கிறோம் இல்லை. எம்முடைய கணவன் ஒரு ஹராமான தொழிலை செய்கிறார், இதை நாம் எம்முடைய கணவனுக்கு நாம் உணர்த்துறோம் இல்லை, கணவனுக்கு சொல்றோம் இல்லை, என்ன சொல்றோம் இல்லை, இது ஹராம், இதை செய்ய வேண்டாம், இதனால் எமக்கு மத்தியில் அதாவது குடும்ப ஒற்றுமை வராது, பிரச்சனை தான் வரும், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத் வராது என்று சொல்லக்கூடிய பெண்மணிகள் உலகத்தில் நூற்றுக்கு ஒரு வீதமாலும் இல்லை. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய நிஹமத்தை விளங்க வேண்டும். எம்முடைய மகனோ எம்முடைய மகளோ அல்லாஹ்வுடைய புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அந்த பிள்ளைக்கு, எம்முடைய மகனுக்கு, எம்முடைய மகளுக்கு அந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் உணர்த்த வேண்டும். ஹஜ்ரத் முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான ஒரு வாலிப சஹாபி. இவர்கள் மக்காவில் ஒரு அழகான ஒரு சஹாபியாக இருந்தார். இவருடைய தாயின் பெயர் குனாத் இப்னு குனாத் பின் மாலிக். குனாத் பின் மாலிக் இந்த முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாயின் பெயர். குனாத் என்ற அந்த பெண்மணி மக்காவில் ஒரு தலை சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்தார். அவர்களுக்கு அவருடைய மகன்தான் முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஒரு அழகான ஒரு சஹாபி, நல்ல புத்தி விவேகமுள்ள சஹாபி, நல்ல சுறுசுறுப்பான ஒரு சஹாபி. மக்காவில் ஏதாவது ஒரு கூட்டம் கொண்டு கூடுறதாக இருந்தால், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஆலோசனை செய்கிறதாக இருந்தால், அந்த முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாமல் எந்த மஷூராவும் கொண்டு கூடப்பட மாட்டார், எந்த ஆலோசனையும் அங்கு நடத்தப்பட மாட்டார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அதாவது ஆரம்பத்தில் இஸ்லாம் மறைமுகமாக இரகசியமான முறையில் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தாரிபுன் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில்தான் ஆரம்பமாக இஸ்லாம் அதாவது மறைமுகமாக சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது, நானும் இஸ்லாத்தை விளங்க வேண்டும், நானும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அப்படியே இவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். தாரிபுன் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கவலை இருந்தது, அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன், அவர்களுடைய தாய் குனாத் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய தாய், அவர்கள் முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மிகவும் அன்பாக இருந்தார்கள், மிகவும் பாசமானவர்களாக இருந்தார்கள். பல திருகங்களை பல தீனார்களை கொண்ட அத்தர்கள் ஆடைகள் உடுப்பாட்டுவார்கள் முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அன்பான தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் கவலைப்பட்டார்கள், நான் இஸ்லாத்திற்கு போன விடயம் எனது தாய்க்கு தெரிந்தால் அவர்கள் என்னோடு கோபித்து விடுவார்களே என்ற ஒரே ஒரு கவலை மாத்திரம் தான் இருந்தது. ஒரு தடவை உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடியவர், உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விடயத்தை அறிந்து தன்னுடைய தாயிடம் சொல்லிவிட்டார்கள். தாய் நம்பவில்லை, எனது மகன் முஸ்ஹாப் என்னை கேட்காமல் எதுவுமே செய்ய மாட்டான் என்று அவர்கள் அந்த உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடியவனுக்கு சொல்லிவிட்டார்கள். ஒரு தடவை அந்த பெண்ணை குனாத் பின்த் மாலிக் என்று சொல்லக்கூடிய முஸ்ஹாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாயை கூட்டிக் கொண்டு காட்டுறார்கள். முஸ்ஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அர்க்கம் என்று அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில் இஸ்லாத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தாய் சொன்னால், இதற்கு பின்னால் நான் உன்னுடைய தாய் அல்ல, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஒரு அறையில் அந்த முஸ்ஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடைத்து வைக்கிறார்கள். சில காவல்காரர்களையும் அப்படியே நியமிக்கிறார்கள். அந்த பெண் மக்காவில் ஒரு தலை சிறந்த ஒரு பெண், குனாத் பின்த் மாலிக். ஆரம்பமாக முதலாவது உடன்படிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது உடன்படிக்கை படிக்க பைஅத்துல் அக்பத்துல் ஊலா முதலாவது உடன்படிக்கை நேரம் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தாயிபுக்கு என்ன செய்கிறார்கள், ஹிஜ்ரத் போகிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் அங்கே போய் 12 பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். இந்த முஸ்ஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படியே தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், அதாவது பணியாளர்களை ஏமாற்றி விட்டு அப்படியே நபி அவர்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். இரண்டாவதாக அல் அகபத்துல் சானியா, இரண்டாவது உடன்படிக்கை மதீனாவில் செய்வதற்காக வேண்டி நபி அவர்கள் முஸ்ஹாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள், நீங்கள் மதீனாவில் போய் அந்த உடன்படிக்கையை செய்துவிட்டு வாருங்கள். மிகவும் ஒரு அழகான ஒரு சஹாபி. அந்த நேரத்தில் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, 75 சஹாபாக்களை இஸ்லாத்துக்கு அடுக்கிறார்கள். 75 பேரை உடன்படிக்கையின் மூலமாக மதீனாவில் இஸ்லாத்துக்கு அடுக்கிறார்கள். நபி அவர்கள் போய் 12 பேரை ஆரம்பமான உடன்படிக்கையின் மூலமாக இஸ்லாத்துக்கு அடுத்தார்கள். இரண்டாவதாக இந்த முஸ்ஹாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் 75 சஹாபாக்களை இஸ்லாத்துக்கு அடுக்கிறார்கள். அன்பான தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக நபி அவர்கள் மதீனாவுக்கு போன நேரம் அவுஸ் ஹஜ்ரஜ் என்று இரண்டு கூட்டம் இருந்தது. அந்த இரண்டு கூட்டத்தையும் நபி அவர்கள் ஒற்றுமைப்படுத்தி வைத்தார்கள். அவர்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைத்தார்கள். அதில் அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் ஆரம்பமாக அவுஸ் கிளையாளர் தலைவர் அப்துல் அஸ்ஹல் என்று சொல்லக்கூடியவன், அப்துல் அஸ்ஹல் என்று சொல்லக்கூடியவன் இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களோடு உசைத் இப்னு உபைர், அவர்களோடு ஸஅத் இப்னு முஹாத், அவர்கள் மூவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹஜ்ரத்துடைய தலைவர் அதி இப்னு உபாதா என்று சொல்லக்கூடியவனும் இந்த முஸ்ஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இஸ்லாத்துடைய தாவாவின் பணியின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி அந்த ஹவுஸ் ஹஸ்ரத்துடைய தலைவர்களாகிய இவர்களை இஸ்லாத்துக்கு வருவதற்கு பின்னால அந்த இரண்டு கூட்டமுமே இஸ்லாத்துக்கு முழுமையாக வந்துவிட்டது. அந்த இஸ்லாத்துக்கு காரணம் இந்த முஸ்ஹாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை முஸ்ஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியில் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முஸ்ஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே வந்து வெளியேறிவிட்டார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், முஸ்ஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா மக்காவிலே ஒரு அழகான ஒரு வாலிப சஹாபி. எந்த அளவுக்கு அழகான சஹாபி என்று சொன்னால், முஸ்ஹாபை போன்று அழகான ஒரு சஹாபி, அதாவது உற்சாகம் உள்ள அழகான தோற்றம் உள்ள ஒரு சஹாபி யாருமே இல்லை. அவர்கள் ஒரு பாதையோரமாக போனால் அந்த இடமெல்லாம் அத்தர்வாசம் வீசும் அந்த அளவுக்கு கண்ணியமாக சிறப்பாக வாழ்ந்தவர். இஸ்லாத்துக்கு பின்னால அவர் இருந்த கண்ணியமே இல்லை. மக்காவில் அவருடைய தாயும் கூட அவர்களை விரட்டி விட்டார்கள். கடைசியில் அவர்களுக்கு ஒட்டு போடப்பட்ட ஒரு ஆடையை தான் உடுத்திருக்கிறார் என்பதாக நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால கண்ணீர் வடித்தார்கள். உஹதுடைய யுத்தம் நேரம், உஹதுடைய யுத்தம் நேரம், நபி அவர்கள் அந்த உஹதுடைய கொடியை முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் கொடுக்கிறார்கள். ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டது. இடையில் அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தலைமையின் கீழ் அந்த உஹது மலையின் மீது சில சஹாபாக்களை நபி அவர்கள் நியமித்தார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சஹாபாக்கள் நினைத்தார்கள், புறமுதுகு காட்டி காவிர்கள் ஓடுகிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள், எங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, நாங்கள் கனிமத்துடைய பொருட்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு ஜுபைருடைய அதாவது கருத்தை அந்த சொல்லை கேட்காமல் அப்படி இறங்கி விட்டார்கள். அபு சுஃபியானுக்கு இறங்கி விட்டது. முஸ்லீம்கள் அந்த உஹது மலையில் இருந்த முஸ்லீம்கள் அப்படி இறங்கி விட்டார்கள். அப்படியே சுற்றி வந்தால் எங்களுக்கு லேசாக பிடிக்கலாம் முஸ்லீம்கள் என்று அப்படியே அணித்தறிந்து வருகிறார்கள். முஸ்லீம்கள் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அதிகமான காபிர்கள் பார்த்தார்கள், இதுதான் எல்லோரும் சந்தர்ப்பம். நபி அவர்களை கொள்வதற்கு, நபி அவருடைய உயிரை வாங்குவதற்கு நெல்லோடு சந்தர்ப்பம். எல்லா காபிர்களும் நபி அவர்களை நோக்கி விரண்டோடுகிறார்கள். முஸ்அப் பார்த்தார்கள், இப்படியே ஓடினால் நபி அவர்களை கொண்டு விடுவார்களோ என்று பயந்து சொன்னார்கள். ஏ குறைசிகளே என்று குறைசிகளை ஆக்ரோஷப்படுத்தக்கூடிய அமைப்பில், குறைசிகளுடைய கோபத்தை கிளறக்கூடிய அமைப்பில் குறைசிகளை ரோசமூட்டினார்கள், குறைசிகளை ஆக்ரோஷப்படுத்தினார்கள். அனைத்து குறைசிகளும் முஸ்அபை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு முஸ்அபுடைய வலது கையில் அதாவது கொடியும் இடது கையில் வாளை ஏந்தியவராக அப்படியே சுற்றி சுற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது அந்த காபிர்களோடு யுத்தம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்னு கமீஹா என்று சொல்லக்கூடியவன் அவன் என்ன செய்கிறான், அப்படியே வலது கையை வெட்டுகிறான், இடது கையால் அப்படியே கொடியை தாங்கி பிடிக்கிறார்கள், இடது கையை வெட்டுகிறான், அப்படியே இரண்டு தோல் புயங்களால் பிடிக்கிறார்கள், அப்படியே முதுகில் குத்துகிறான், அப்படியே முன்வழியாக அப்படியே வாள் வருகிறது, அப்படியே கீழே விழுகிறார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், கீழே விழுந்த நேரம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முகத்தில் உள்ள அந்த புழுதியின் அடையாளத்தை வைத்து, அவருடைய முகத்தில் இருந்த இரத்தத்துடைய அடையாளத்தை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த நேரம் முஸ்அப் நினைத்தாராம், நான் படுபாவி, இந்த உமர் அதாவது நபி அவர்கள் மரணிக்க போகிறார்களே, அவர் காப்பாற்ற இயலாமல் நான் மரணிக்கிறேனே, என்னை போல ஒரு பாவி இல்லை என்பதாக நினைத்து அப்படியே முகத்தை புழுதி மண்ணில் தேய்க்கிறார்கள். தேய்த்தவாறை அப்படியே ரூஹ் பிரிகிறது. இந்நாளில்லாய் இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பின்னால் அப்படியே 70 சஹாபாக்கள் அந்த உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதானார்கள். நபி அவர்கள் ஒவ்வொருவர்களாக பார்த்து வருகிறார்கள். கடைசியாக ஒதுக்கு பிரமாக முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு விழுந்திருக்கிறார்கள். பார்த்த உடனே நபி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், முஸ்அபை பாருங்கள், ஹப்பாபின் அறுத்தை பார்த்து சொன்னார்கள், பாருங்கள் முஸ்அபை எப்படி விழுந்து கிடக்கிறார், எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார். இஸ்லாத்துக்கு முன்னதாக இவர்களை போன்ற அழகான சஹாபி மக்காவிலே இல்லை, இவர்களை போன்று ஆடை உடுத்தவர்கள் யாருமே இல்லை. நாலு கிரகங்களை கொண்டு அத்தர் பூசுவார்கள். ஷாமில் இருந்து ஷாமை போல ஒரு வசதி நிறைந்த நாடு எங்கேயுமே இல்லை. ஷாமில் இருந்து 400 கிரகங்களுக்கு அத்தர் பூசறதா இருந்தால், அன்பான தாய்மார்கள் சகோதரிகளே, இன்று நாங்கள் ஏதோ ஒரு திரவியத்தை பூசிக்கொண்டு எவ்வளவு பேர் நடிக்கிறோம், 400 கிரகங்களை கொண்ட அத்தர் பூசுவாங்க. ஒரு தெருவில் போனால் அந்த தெருபூராக வாசம் வீசும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவில் ஒரு அழகான சஹாபி முசாப், இன்று பாருங்கள் முகத்தில் புழுதியும் ரத்தமும் அப்படியே பறந்திருக்கிறது, அப்படியே ஷஹீதா இருக்கிறார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த முசாபை கஃபன் இடுவதற்கு கஃபன் துணி கூட இல்லை யார் ரசூலல்லாஹ், என்ன செய்வது, தலையை மூடினால் கால் விளங்குகிறது, காலை மூடினால் தலை விளங்குகிறது, என்ன செய்வது? நபி அவர்கள் சொன்னார்கள், தலையை மூடுங்கள், காலுக்கு இலை குலைகளை போட்டு அப்படியே மறைத்து விடுங்கள். சொன்னார்கள், அதிகமான சஹாபாக்கள் உலகத்திலே கண்ணியத்தோடு மரணித்தார்கள், உலகத்திலே அவர்களுக்கு கண்ணியம் கிடைத்தது, ஆனால் இந்த முஸ்அப் உலகத்திலும் கடைசி கட்டமும் அப்படியே கேவலத்தோடு மௌத்தாகிறார், ஆனால் நாளை மறுமையினால் பெரிய அந்தஸ்தை அடைந்து கொள்வார் என்ற கருத்தை ஹப்பாப் இப்னு அர்ஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். ஹப்பாப் இப்னு அர்ஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு இரண்டாவதாக மிகவும் நோவினை செய்யப்பட்டவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அவருடைய தாயார் அவர்களுடைய சகோதரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அப்படியே இரும்பை உருக்கி அந்த ஹப்பாப் இப்னு அர்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலையில் ஊற்றினார்கள். இரும்பை உருக்கி ஊற்றுறதாக இருந்தால் எவ்வளவு சிரமம். அன்பான தாய்மார்களே சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை வணங்கி அந்த சஹாபாக்கள் அந்த சஹாபா பெண்மணிகள் எவ்வாறு தியாகம் செய்தார்களோ அவ்வாறு நம்முடைய தியாகத்தை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். எம்முடைய எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியமத்தை விளங்கி நாம் இந்த உலகத்தில் செயற்படுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருப்பான், அல்லாஹ் எங்களோடு உதவியாக இருப்பான். எங்களுடைய எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, எங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது எங்களோடு அல்லாஹ் தோள் கொடுப்பான், சந்தேகம் இல்லை. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அந்த சஹாபாக்கள் அந்த சஹாபா பெண்மணிகள் எவ்வாறு உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. آمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال أن يعافي نعمه وإكلاف مزيدا وفعلنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا الله يركب علينا جميع ما نشكي علينا يا الله امر يا فاهم علي من تلواياها நாம் அறிந்து அறியாமலும் செல்வம் தெரியாமலும் செய்த அனைத்து பாவத்தை மன்னித்தருள்வாயா. யார் நம்முடைய வாழ்க்கையை நீ தந்த அமத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌபீஷங்கிருவாயாக. அந்த சஹாபாக்கள் நபிமார்கள் சஹாபா பெண்மணிகள் இவ்வாறு தியாகத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவ்வாறு எம்முடைய அனைவருடைய தியாகத்தை மாற்றி அருள்வாயாக. எம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்கிடுவாயாக. எம்முடைய ஊருக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்கிடுவாயாக. முழு நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களை ஒற்றுமையாக ஆக்கிடுவாயாக. அனைவருடைய பிரச்சனையை நீக்கிடுவாயாக. யஹூதி நசாராக்களுடைய திட்டங்களை தவிடுபடி ஆக்கிடுவாயாக. யாரால் நம்மளுக்கு உதவி செய்திருவாயாக. நாம் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்திடுவாயாக. யாருதான் நாளை மறுமையினாலே சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்திடுவாயாக. கடைசி நிலைமை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பெரிய தௌபீக் செய்திருவாயாக. நம் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனா வகினா அதாபன்னார். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم